சர்ச் வழங்கும் சத்திய ஒளி. சத்திய ஒளி நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் 1:9 எழுதியிருக்கிறது. ஆக்லண்ட் டாமல் சர்ச் வழங்கும் சத்திய ஒளி நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு மாதமும் 4 புதன்கிழமை மதியம் 2:10 முதல் 2:40 வரை இனிய பாடல்களையும் எழுச்சியூட்டும் செய்திகளையும் பிளானட் FM 104.6 அலைவரிசையில் கேட்டு மகிழலாம். இப்பொழுதும் ஒரு இனிய பாடலை கேட்போம்.
நன்றி சொல்லுங்கள். புதிய வாழ்வை நமக்கு தந்தவர், புதிய துவக்கத்தை தந்தவர். சோர்ந்து போயிருக்கிறீர்களா? இப்பொழுதே கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறார். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை உண்மையாய் நடத்தினவர் இந்த புதிய ஆண்டை நமக்கு தந்திருக்கிறாரே. சேர்ந்து பாடுவோமா?
புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம்.
சொல்லுங்க நன்றி.
நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம்.
மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே, என் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம்.
விட்டீர் புதியவைகள் தோன்ற செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர்.
அதற்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம்.
நன்மை வருமா என்று நாங்கள் எதிர்பார்த்தோம் என்று நாட்களை நினைத்து பார்க்கிறோம். ஏன் என்ற எங்கள் கரங்களை இன்றைக்கு கொடுக்கும் கரங்களாய் மாற்றி வைத்திருக்கிறீரே. இதற்கு எப்படி அப்பா நன்றி சொல்வோம்? Yes, we thank you Lord.
கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோட அறுக்க
கடலாம் கொடுக்கும் கரங்களால் மாற்றிவிட்டீர். ஏந்தி நின்ற என் கரங்களையே கொடுக்கும் கரங்களால் மாற்றிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி, முழுமனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, முழுமனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, முழுமனதோடு
சொல்கின்றோம். அவருக்கு நன்றி நன்றி. முந்தினவர்களை யோசிக்காத, பூர்வமானவர்களை சிந்திக்காதே. இதோ கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறார். சாம்பலான அனுபவங்கள் எல்லாம் இப்பொழுதே துதியின் அனுபவங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. எஸ் நீரோட விதைச்சதெல்லாம் அப்பா இந்த வருஷத்துல உன்னை கம்பீரத்தோட இருக்க செய்வார். ஹல்லேலூயா, ஆமென்.
இப்பொழுது ஆக்லாந்து தமிழ் சர்ச்சின் போதகர் பாஸ்டர் டேவிட் ராஜசேகர் தேவ செய்தியை கொண்டு வருவார்.
பிரியமான பிளானட் எஃப்எம் நேயர்களே, சத்திய ஒளி நிகழ்ச்சியின் மூலம் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தற்போதைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது உலகமே பயத்தினாலும் திகிலினாலும் கொரோனா வைரஸ் கொண்டு வர அழிவை கேட்டு அங்கலாய்த்து என்ன நடக்குமோ என்று வாழ்கிறோம். ஆனாலும் நமக்கு நம்பிக்கை உண்டு. மனித வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிவதில்லை, இதற்கு பின் நித்திய வாழ்வென்று உண்டு. பரிசுத்த வேதாகமம் ஆணித்தரமாக இதை சொல்கிறது. இந்த நித்திய வாழ்வை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை பரிசுத்த வேதாகமத்தின் நிக்கோதேமு எனப்பட்ட ஒரு மனிதன் வாழ்க்கையிலிருந்து தியானிப்போம். யோவான் 3:10 அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரவி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம், ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2 பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய். ஆகிலும் அது என்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் என்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவினால் பிறந்தவனவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அதற்கு நிக்கோதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயே என்றார். முதலாவதாக இந்த நிக்கோதேமு யார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இந்த நிக்கோதேமு ஒரு செல்வந்தர்களில் ஒருவனாவான். தன் காலத்தில் வாழ்ந்த எருசலேமில் வாழ்ந்த 3 பெரும் ஐஸ்வர்யவான்களில் நிக்கோதேமும் ஒரு மனுஷன் ஆவான். அவன் வாழ்ந்த காலகட்டத்தில் அவன் கையிலே அநேக பணம் இருந்துச்சு, பொருட்கள் இருந்துச்சு. ஆனால் நிக்கோதேமுடைய வாழ்க்கையை பாருங்க, அவன் ஐஸ்வர்யவானாக இருந்தான். வேதத்தில் கூட இப்படி ஒரு வசனம் சொல்லுது, ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்கும் என்று. நம்மிடத்தில் இருக்கும் ஐஸ்வர்யமும் செல்வமும் நம் உள்ளத்தில் இருக்கிற பாவ சுபாவத்தை மாற்றி அமைக்க முடியாது என்பதுதான் நான் சொல்ல வருகிறேன். அவன் ஒரு பணக்காரன் தான். பாவத்திலும் சாபத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு பணத்தால் முடியாது. தேவ பிள்ளைகளே, சில நேரங்களில் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினால அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில பொல்லாத வழிகளில் செல்கிற மக்களும் உண்டு. நிக்கோதேமு அப்படிப்பட்ட மனுஷன் அல்ல. ஆங்கிலத்தில் இப்படி ஒரு பழமொழி சொல்வார்கள், நீங்களும் கூட கேள்விப்பட்டிருப்பீர்கள், When the wealth is gone, nothing is gone. When the health is gone, something is gone. But when the character is gone, everything is gone. நம்மகிட்ட இருக்கிற செல்வத்தினால ஒருவேளை நம்ம நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளலாம், ஈவன் உறவினர்களை கூட நம்ம சம்பாதித்துக் கொள்ளலாம். நம்ம இருக்கிற செல்வத்தை வைத்து அநேக காரியங்கள் நம்ம செய்யலாம். இதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவைதான், அவசியம்தான். ஆனால் மனித வாழ்க்கையில மிகவும் அவசியமான இந்த நித்திய ஜீவனை இந்த செல்வம் நமக்கு கொடுக்க முடியாது. தேவ பிள்ளைகளே, இந்த பொருள்கள் செல்வங்கள்லாம் நம்மகிட்ட கருத்து கடந்து போனாலும் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்கிற நம்பிக்கை நிலையத்தேருக்கு கிடையாது. அதனால்தான் இன்னொரு இடத்துல வேதம் இப்படியா சொல்லுகிறது, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன, மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான் என்று சொல்லி நிக்கதேமு வாழ்க்கையில செல்வம் இருந்தது. ஆனாலும் அந்த செல்வம் அவனுடைய வாழ்க்கையில ஒரு திருப்தியை, ஒரு உண்மையான ஒரு சமாதானத்தை கொண்டு வரவில்லை. இரண்டாவதாக நிக்கதேமு யார் என்று சொன்னால், அவன் வாழ்ந்த காலகட்டத்தில் அவன் ஒரு மதிக்கப்படத்தக்க ஒரு பெயர் பெற்ற மனிதன். அதாவது நிக்கதேமஸ் வாஸ் எ ரெஸ்பெக்டபிள் மேன், மரியாதைக்குரிய ஒரு மனுஷன். பாருங்க, உலக வாழ்க்கையில நமக்கு இதுவும் ரொம்ப முக்கியம்தான். மக்கள் மத்தியில் நமக்கு ஒரு நல்ல பெயர் வேண்டும், சமுதாயத்துல நமக்குன்னு ஒரு இடம் வேண்டும், மக்கள் எண்ணங்கள நமக்கு ஒரு இடம் வேண்டும். இவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு நற்கிரியைகள் செய்து மக்களுடைய ஒரு நற்பெயரை பெற்ற ஒரு மனிதன் என்று நாம் சொல்லலாம். பரிசுத்த வேதாகம் அவனை சொல்லும் போது யூதர்களுக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்று அறிமுகப்படுத்துகிறது. அப்படியானால் அவன் பெற்ற பெயரும் புகழும் அந்தஸ்தும், அவன் சம்பாதித்த மக்கள் செல்வாக்கு எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில மரியாதையும் கனத்தையும் கொண்டு வந்ததாமா. ஆனாலும் கூட அவனுடைய வாழ்க்கையில இந்த மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாதவனைத்தான் காணப்படுகிறான். வாட் வி அச்சீவ் டஸ் நாட் சேஞ்ச் வாட் வி ஆர். நாம் என்ன சம்பாதிக்கிறோமோ, நம்ம என்ன கொண்டு வரும் மக்கள் மத்தியில நம்மளை பத்தி ஒரு நல்ல பேரை கொண்டு வருகிறோமோ, அது நம்முடைய உள்ளான மனுஷனை மாற்ற முடியாது ஐயா. அதுதான் ரொம்ப அழகாக இந்த இடத்துல வசனம் நிச்சயமா சொல்லுது. அவன் ராக்காலங்களை வந்து இயேசுனிடத்துல கேட்டானாம், ரபி நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் எனக்கு என்று தெரியும். பாருங்க, நிக்கதேமுடைய வாழ்க்கையில் இன்னொரு முக்கியமான ஒரு குவாலிட்டி என்னவென்று சொன்னா, அவன் ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு மனிதன். நிக்கதேமஸ் வாஸ் எ ரிலீஜியஸ் மேன், தெய்வ பக்தி உள்ள ஒரு மனுஷன். அவன் வாழ்ந்த காலகட்டத்தில் அவன் பரிசேயன் என்று சொல்லி அழைக்கப்பட்டான். அப்படி என்று சொன்னால் அவன் சமய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்பணிந்தது நடந்ததும் இல்லாமல் மற்றவர்களுக்கு சத்திய வார்த்தைகளை, வேத வார்த்தைகளை போதிக்கிற ஒரு போதகன் என்று அறிமுகம் செய்கிறது தேவ பிள்ளைகளே. அவன் ஒரு நல்லொழுக்கம் உள்ள, அதாவது மாரலி ஹி இஸ் எ பியூர் மேன். அவன் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு சுத்தமான வாழ்க்கை என்று நாம் சொல்லலாம். அவன் தவறாமல் தேவாலயத்திற்கு சென்று வேத வாக்கியங்களை தியானிப்பது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு போதித்து வந்தான். அதாவது ஒரு போதகனவன். அது மாத்திரமல்ல, தன்னுடைய காணிக்கைகளை ஆலயத்திலே சென்று செலுத்தி வந்தான். அவன் மற்றவர்களுக்கு இறக்கப்பட்டு ஏழைகளுக்கு இறங்கி உதவுகிற மகனாய் காணப்பட்டான். அவன் மற்றவர்களுடைய பொருள்களை இச்சிக்க மாட்டான், திருட மாட்டான், பொய் சாட்சி சொல்ல மாட்டான். மொத்தமாக சொன்னா அவன் தேவனுக்கு பயந்து ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிற மனுஷன் தான். பாருங்க, வாட் வி டூ டஸ் நாட் சேஞ்ச் வாட் ஹூ வி ஆர். வாட் வி டூ டஸ் நாட் சேஞ்ச் ஹூ வி ஆர். நம்ம செய்கிற காரியத்து நிமித்தம், நம்ம செய்கிற புண்ணியங்களின் நிமித்தம் நமக்கு ஒரு நித்திய ஜீவ அது மறுவாழ்வு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது ஜனங்களே. ஆம் நண்பர்களே, நாம் செய்யும் புண்ணிய காரியங்கள் வெளிப்பிரகாரமான பக்தியை மாத்திரமே தெரிவிக்குமே ஒழிய உள்ளான மனுஷனிலே மாற்றத்தை கொண்டு வர முடிவதில்லை. இந்த இடத்துலதான் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில குழம்புகிறார்கள். நேர்மையான மக்களும் சுத்தமான வாழ்க்கை வாழ்கிற அநேக மக்களும் குழம்புகிறார்கள். நான் நல்ல வாழ்க்கை தானே வாழ்கிறேன், உண்மையாகத்தானே ஜீவிக்கிறேன் என்று தங்களுடைய சுய நீதியிலே பெருமிதம் கொண்டு இடர் அடைகிறார்கள். ஆனா வேதம் என்ன சொல்லுன்னு தெரியுமா? சத்திய வேதம் ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் 64 அதிகாரத்துல 6 வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளை போல் உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல எங்களை அடித்து கொண்டு போகிறது என்று ஏசாயா தீர்க்க தரிசி புலம்புகிறான். என்ன சொல்றான் பாருங்க, எங்கள் நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது என்று சொல்கிறான். கந்தையான காரியங்களை, கந்தையான நீதிகளை இந்த உலகத்தில் அநேகர் செய்து அது நிமித்தம் தங்களுடைய வாழ்க்கையில பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி கிடைக்கும் நினைக்கிறாங்க. நிச்சயமாய் முடியாதையா. இந்த நிக்கோதேமு இயேசுவை நேரில் சந்தித்தவன் சொன்ன உடனே ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பாருங்க, நிக்கோதேமுவே நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஐஸ்வர்யவான் தான், மக்கள் மத்தியில பெயர் பெற்றவன் தான், ஆனாலும் கூட அவன் வாழ்க்கையில இந்த மறுபிறப்பின் ஜீவியம் அல்லது பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாத ஒரு மனிதனா இருந்தான். ஆகையால் தான் இயேசு அவனுக்கு தெளிவாக சத்தியத்தை சொன்னார். பாருங்க, இந்த நிக்குதும் இயேசுவை நேரில் சந்தித்து அவர் செய்து வருகிற நன்மைக்காக அவரை பாராட்டி விட்டு அவர் ஆசீர்வதித்து திரும்ப போக வேண்டும் என்று சொல்லி ராக்காலத்திலே இயேசுவிடத்துல வந்தானாம். அவனை நன்றாய் அறிந்த இயேசு கிறிஸ்து அவருக்கு போதித்த சத்தியத்தை கவனியுங்கள். பாருங்க, இவன் இந்த இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொண்ட விதம் வந்து கொஞ்சம் வித்தியாசமான விதம். இயேசு அவனிடத்துல பேசின வார்த்தைகளை உங்களிடத்துல சொல்கிறேன் பாருங்கள். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அப்படின்னா அவனுக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். நிக்கோதேமு தன்னுடைய வாழ்க்கையில இயேசுவை கண்டு அவரை பாராட்டி விட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி வந்த ஒரு மனிதன் தான். நல்லா பாருங்க, அவன் இயேசுவை பாராட்டுகிறான். எப்படி பாராட்டுகிறான்? ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்று சொன்னார். பாருங்க, நல்ல தெரிஞ்சவன். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அழைக்கும் போதே ஒரு பெரிய போதகரே என்று சொல்லி அழைக்கிறான். அது மட்டுமில்லாதபடி அவன் எங்க ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே அவர் தெரிஞ்ச காரியம் என்னன்னா, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று சொல்லி சொல்லுகிறான். இதெல்லாம் நம்ம பார்க்கும் போது என்ன நமக்கு தெரியுதுன்னா, இந்த நிக்கோதேமு தன்னுடைய வாழ்க்கையிலே என்ன இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை அவன் கண்டுபிடிக்க அவன் ஆயத்தமானான். நல்லா பாருங்க, அவன் சொன்ன காரியத்தை கவனிச்சு பாருங்க. பாருங்கள், வேத வசனத்துல நான் இப்படி வாசிக்கிறோம். அவன் சொன்ன வார்த்தையை பாருங்கள், ரதி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். அவன் முதல்ல சொல்லும் போதே இயேசு கிறிஸ்துவை ரதி என்று அழைத்தான். ரதி என்று சொன்னால் போதகர் என்று அர்த்தம். அர்த்தமாம், இயேசு கிறிஸ்துவை நிக்கோதேமு போதகர் என்று அழைக்கிறான். நிக்கோதேமுவை ஒரு போதகர் தான், அவர் இயேசு கிறிஸ்துவை போதர் என்று அழைப்பதற்கு அவருடைய மனதில் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது. பாருங்க, இந்த நேரத்துல தான் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றது என்னன்னா, நாம எந்த அளவுக்கு தேவனை மதிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நித்திய ஜீவனுக்கு நேராய் கடந்து செல்கிறோம் என்ற அர்த்தம். ரெண்டாவது பாருங்க, அவன் இயேசுவை உண்மையில் யார் என்று மதிப்பீடு செய்கிற ஒரு மனுஷனா இருக்கலாம். பாருங்க, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று சொன்னான். பாருங்க, அவனுக்கு தெரியும் தேவனிடத்திலிருந்து வந்த மக்கள் யாரு, மக்களிடத்திலிருந்து வந்த மக்கள் யாரு என்று அவனுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. மூன்றாவதாக அவன் சொல்ற காரியம் பாருங்க, ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்று சொன்னான். மூன்று காரியம், ரபின்னு சொன்னா, ரெண்டாவது நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று சொன்னா, மூன்றாவது ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்று சொல்லி நன்றாக அவனுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தான். மட்டுமல்லாதபடி அவரை ரபி, நீர் எனக்கு போதகர் என்று சொன்னான். அது மட்டுமில்லாதபடி நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவன் மனுஷன், ஒரு கடவுளை நம்பி கடவுள் வழியாய் வந்த மனுஷன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்தான். ஆனா பாருங்க என்ன குறைனா அவனுடைய வாழ்க்கையில, இயேசு யார் என்ற மதிப்பீட்டில் அவன் கொஞ்சம் குறைவாய் காணப்பட்டான். என்ன குறைவானா, இயேசுவை ஒரு போதகர் என்று சொல்லி அறிக்கைட்டான், இயேசுவை ஒரு தீர்க்க தரிசி, அற்புதங்கள் செய்கிற ஒரு அற்புதம் செய்கிற நபராகத்தான் கண்டானே ஒழிய இயேசு கிறிஸ்துவே ஜீவன் என்கிற வார்த்தையை அவர் கண்டு கொள்ளவில்லை. ஆகையால் தான் இயேசு அவரிடத்துல சொன்னார், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னார். பாருங்க, இயேசு அவனு சொன்ன வார்த்தை பாருங்க, ஒருவன் மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று அவர் சொன்னார். பாருங்க இந்த வசனத்திலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவன் ஒரு நல்ல ஜெனியூன் ரீசனோட, அதாவது மனதுல ஒரு சின்சியர் ஹார்ட்டோட அவன் இயேசு கிறிஸ்துவத்துல வந்து அவன் தேவனை அப்ரிஷியேட் பண்ணான், பாராட்டுனான், புகழ்ந்தான். உடனே அவனுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற தாகத்தை, அந்த தாகத்திற்கு பதிலாக தான் இயேசு அவனுக்கு சொன்ன வார்த்தை, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்று சொன்னான். உடனே அவனுக்கு விளங்கலை, உடனே திருப்பி கேட்டான், எப்படி ஆண்டவரே ஒரு மனுஷன் முதிர்வதா இருக்கையில் வயசான பிறகு அவன் எப்படி தாயின் கற்பத்தில் பிரவேசித்து மறுபடியும் பிறக்க கூடுமோ என்று கேட்டான். இன்னைக்கும் கூட அநேகருக்கு இந்த கேள்வி உண்டு. தமிழ் இலக்கியங்கள்ல பட்டினத்தார் என்று சொல்லுகிற 11 சித்தர்களில் ஒருவராகியவர் 164வது பாடலில் இப்படி சொல்றார், நீற்றை புனைந்தென்ன நீராட போயென்ன நீ மனமே மாற்றி பிறக்க வகையறிந்தா இல்லை மாமரை நூல் ஏற்றி கிடக்கும் எழுகோடி மந்திரம் என்ன கண்டாய் ஆற்றில் கிடந்தும் துறை அறியாமல் அலைகின்றாயே என்று சொன்னார். பாருங்க பட்டினத்தார் அப்பவே சொல்லி வச்சுட்டான், இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த மறுபிறப்பின் ஜீவியம் இல்லை, அந்த மறுபிறப்பை எப்படி பெற்றுக்கொள்வது என்று தெரியாம அங்கே இங்கேயும் அலசிலிப்பட்டு வாழ்கிற அந்த வாழ்க்கையில நான் வாழ்கிறோம் தேவ ஜனமே. அதனால்தான் பட்டினத்தார் சொன்னாரு, நீற்றை புனைந்தென்ன நீராட போயென்ன நீ மனமே மாற்றி பிறக்க வகை அறிந்தா இல்லையே. மறுபடி பிறக்கிற அந்த வாழ்க்கை உனக்கு தெரியலையே, என்னெல்லாமோ சமய கட்டுகளில் எல்லாமே பக்தி காரியக்குரிய காரியங்கள் எல்லாம் செய்கிற, ஆனா இருதயத்துல மனதுல மாற்றி பிறக்க வகை அறிந்தா இல்லையே என்று சொல்கிறார். ஒரு ஆத்துல நடுவுல நின்றுட்டு இந்த கரைக்கு போவா அந்த கரைக்கு போவான்னு சொல்லி அங்கலாய்த்து திகைத்து சந்தேகத்துல வாழ்கிற எத்தனையோ மக்கள் இன்னைக்கு பார்க்கிறோம் தேவ ஜனமே. நீங்களும் அப்படி ஒருவர் என்று சொன்னார் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். அல்லேலூயா. மறுபடியும் 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 பிறக்க வேண்டாம். God is not saying to rebirth but to born again. Hallelujah. மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் உள்ளத்திலே Hallelujah புதிதாக பிறக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை பாருங்க, அவன் நிக்கோதேமு கேட்ட உடனே அவன் தாயின் கற்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். உடனே ஆண்டவர் சொன்னார் பாருங்க, ஒரு வார்த்தை சொன்னார், மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமா இருக்கும் ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும் என்று சொன்னார். அப்படின்னா மாமிசத்துல பிறந்த நாம் நம்முடைய ஆவியில பிறக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆவியில பிறப்பதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், வேதத்துல இப்படி ஒரு வசனம் சொல்லுது, யோவான் 12:13 வசனங்களை நான் வாசிக்கிறேன் கேளுங்கள். அவருடைய நாமத்தின் மேல், அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாமிச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அப்படின்னா அர்த்தம் என்னன்னு சொல்லுமா, இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை தனக்கு சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் உள்ளத்தில் மறுபிறப்பின் ஜீவியத்தை அடைகிறார்களாம். அவர்கள் தேவனுக்கு பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்களாம். அவர்கள் மாமிச சித்தத்தின் அல்ல ரத்தத்தினால் அல்ல. இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு சத்தியம் பாருங்க. ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் ஹெரிடிட்ரி உண்டு. உங்க அப்பா யாருன்னு கேட்டா நிச்சயமா நீங்க சொல்லுவீங்க, உங்க அப்பா யாரு, ஏன்னா அவங்க பேர் என்ன, அவங்க எங்க இருந்து வந்தவங்க எல்லாம் தெளிவா சொல்லுவீங்க. ஏன்னா அதே மாதிரி ஆவியில பிறப்பதற்கு பரலோக பிதா வசனம் அப்பதான் சொல்லுது, தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தான். நம்ம உலகத்துல நம்ம அப்பா அம்மாக்கு பிள்ளைகளா இருக்கிறது போல பரலோகத்துல நான் பிரவேசிக்க, அந்த பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பதற்கு பரலோக தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் நிச்சயமாய் மாற வேண்டும் தேவஜனமே. அதைத்தான் சொல்றாரு பாருங்க, புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று அவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருது என்று சொன்னால், என்னதான் வாழ்க்கையில ஐஸ்வர்யமும் சம்பாத்தியமும் நமக்கு இருந்தாலும் கூட, என்னதான் நம்முடைய வாழ்க்கையில பேரும் புகழும் மதிப்பும் மரியாதையும் இருந்தாலும் கூட என்னதான் நம்முடைய வாழ்க்கையில பக்தி நமக்கான ஒரு பக்தியை உருவாக்கி கொண்டு நம்ம வாழ்ந்தாலும் கூட உள்ளம் புதிதாகிறதுனாலேயே நாம் மறுபிறப்பின் ஜீவியத்தை அடைவோம். இப்படி உள்ளம் புதிதாகிற ஜீவியத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த வசனம் சொல்ற விதமாக இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் இயேசுவின் மேல் விசுவாசமாக வேண்டும். ஏன் நம்ம விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி வேதத்துல ஒரு வசனம் சொல்லி பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபகம் 10:9-10 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிக்கப்புண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னாச்சுன்னா அவர் நாமத்தின் மேல் இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல விசுவாசமானவங்க என்ன செய்வாங்களா, தங்களுடைய இருதயத்துல விசுவாசிப்பாங்க. என்ன விசுவாசிப்பாங்க, இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3rd நாளில் உயிர் தெரிந்தார் என்று சொல்லி என்ன விசுவாசிப்பாங்க. இன்னொரு படி அந்த விசுவாசத்துல என்னன்னா, என்னுடைய பாவங்களுக்காக என்னுடைய அக்கிரமங்களுக்காக என் மேல இருக்கிற சாபத்தை நீக்கும் பொருட்டு இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார், அதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி இருதயத்துல விசுவாசிப்பார்கள். வாயினால என்ன சொல்லுவாங்களா, இந்த இயேசு கிறிஸ்து எனது தேவன், எனது தேவன் என்று சொல்லி வாயினாலே அறிக்கையிடுவார்களாம். விசுவாசம் அவர் அறிக்கை. நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். அன்பான தேவ ஜனங்களே பாருங்க, இந்த நிக்கோதேமு வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு உண்டாயிற்று. வாழ்க்கையில பெற்ற எல்லா ஆசீர்வாதத்தையும் விட மேன்மையான ஒரு ஆசீர்வாதம், பரலோக ராஜ்யத்துக்கு அவன் தகுதியுள்ளவனாக மாற்றப்பட்டான். வேதத்திலே அவன் இயேசு கிறிஸ்துவுக்காக பேசினான் என்று பார்க்கிறோம். அவன் மறுபிறப்பின் ஜீவியத்தை அடைந்து மற்றவர்களுக்கா சொல்லினான். வசனம் சொல்லு பாருங்க, சனட்ரின் என்று சொல்லப்படுகிற யூதர்களுடைய பார்லிமெண்ட், அத பாராளுமன்றத்திலே அவன் தைரியமாய் பேசுகிறான். ஏன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை உடனடியாக நீங்கள் தண்டிக்க கூடாது. இன்று இந்த சத்தியத்தை கேட்கிற உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நித்திய ஜீவன் உங்களுக்குள்ளே பிரவேசிக்கிறது. உங்களுக்காக நான் ஜெபிப்பதற்கு முன்பாக ஒரு சின்ன ஜபத்தை உங்களோடு கூட நான் ஏறெடுக்க விரும்புகிறேன். எனக்கு பின்பாக இந்த சிறிய ஜபத்தை செய்யுங்கள். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவை, எங்கள் உள்ளங்களை திறந்து இயேசுவை எங்கள் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறோம். இருதயத்திலே விசுவாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து அடக்கம் பண்ண பெற்று உயிர்த்தெழுந்தார், அவரை என் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆமேன். இந்த ஜெபத்தை உண்மையாகவே செய்திருப்பேன் சொன்னால் நீங்களும் இன்று முதல் இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளாகும்படி உங்களுக்கு தேவன் அதிகாரம் கொடுத்து விட்டார். தொடர்ந்து ஒரு நல்ல பரிசுத்த வேதாகமத்தை போதிக்கிற சபையிலே சென்று சத்திய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு ஜெபிக்கிறேன். நேசிக்கிற பரலோக பிதாவே, நிக்கோதேமுவின் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த பாடத்திற்காக நன்றி. உலக பொருள்களும் பேரும் புகழும் சுய பக்தியும் எங்களை தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்ற முடியாதையா. எங்களை தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றுகிற அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திற்கே பெயருக்கே இல்லாமல் வேற எந்த நாமத்திற்கும் இல்லை. இன்று நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்தோம். ஆண்டவரே, நீருமுடைய மகிமை தொடர்ந்து உடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தும். இந்த புதிய ஜீவனில் கிடைக்கிற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பாதுகாப்பையும் உயர்வையும் மேன்மையையும் தொடர்ந்து உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமா ஜெபிக்கிறேன். இயேசு மூலம் கெஞ்சிரோம் ஜீவன்ல பிதாவே, ஆமேன்.
இந்த சத்திய ஒளி நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். எங்களுடன் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி: ஆக்லாந்து தமிழ் சர்ச், 165 பிஜன் மவுண்டன் ரோட், ஹாஃப் மூன் பே, ஆக்லாந்து. எங்கள் போன் நம்பர் 0220357819. அவர் வெப்சைட் அட்ரஸ் www.auklandtamilchurch.com. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக.